லூக்கா அத்தியாயம் 14. ஒரு ஓய்வுநாளிலே பரிசேயர்கள் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே அவர் உணவு உட்கொள்ளும்படிக்குச் சென்றிருந்தார். அப்பொழுது நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனிதன் அவருக்கு முன்பாக இருந்தான். அவனுக்கு என்ன செய்வாரோவென்று மக்கள் அவர்மேல் நோக்கமாக இருந்தார்கள். இயேசு நியாயப்பண்டிதர்களையும் பரிசேயர்களையும் பார்த்து, ஓய்வு நாளிலே சுகமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமலிருந்தார்கள். அப்பொழுது அவர் அவனை அழைத்து சுகமாக்கி அனுப்பிவிட்டு அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளில் கிணற்றில் விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கி விடமாட்டானா என்றார். அதற்கு உத்தரவு சொல்ல அவர்களால் கூடாமற் போனது. விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு உவமையைச் சொன்னார். ஒருவனால் திருமண விருந்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னைவிட மதிப்புக்குரியவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடம் கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடு கடைசி இடத்திற்கு போக வேண்டியதாயிருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது கடைசி இடத்தில் போய் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, நண்பனே, உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும்போது உன்னுடனே கூட வந்து இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு பெருமை உண்டாகும். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது இரா விருந்தாவது பண்ணும்போது உன் நண்பர்களையாவது உன் சகோதரர்களையாவது உன் உறவினர்களையாவது செல்வமுள்ள அண்டை வீட்டாரையாவது அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள். அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் நடக்க முடியாதவர்களையும் முடவர்களையும் பார்வையற்றவர்களையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவானாக இருப்பாய். அவர்களால் உனக்கு திரும்பச் செய்ய முடியாது. நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு திரும்பச் செய்யப்படும் என்றார். அவரோடு கூட வந்து இருந்தவர்களில் ஒருவன் இவைகளை கேட்டபொழுது அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தில் உணவு உட்கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். அதற்கு அவர், ஒரு மனிதன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து நேரத்தில் தன் வேலைக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லோரும் சாக்குப்போக்குச் சொல்லத் தொடங்கினார்கள். ஒருவன், ஒரு வயலை வாங்கியிருக்கிறேன், நான் கட்டாயமாக போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். வேறொருவன், 5 ஏர் மாடுகள் வாங்கியிருக்கிறேன், அதை ஓட்டி பார்க்கப் போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். வேறொருவன், எனக்கு இப்போது தான் திருமணம் முடிந்திருக்கிறது, அதனால் நான் வரக்கூடாது என்றான். அந்த வேலைக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டெஜமான் கோபமடைந்து தன் வேலைக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாகப் போய் ஏழைகளையும் நடக்க முடியாதவர்களையும் முடவர்களையும் பார்வை அற்றவர்களையும் இங்கே அழைத்து கொண்டு வா என்றான். வேலைக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே, நீர் கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றான். அப்பொழுது எஜமான் வேலைக்காரனை நோக்கி, நீ சாலையோரங்களிலும் குறுகிய வழி அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக மக்களை உள்ளே வரும்படி வற்புறுத்தி அழைத்து கொண்டு வா. அழைக்கப்பட்டிருந்த அந்த மனிதர்களில் ஒருவன் கூட என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான் என்று சொன்னார். பின்பு அநேக மக்கள் அவரோடு கூட பயணமாக போகும்போது அவர்களிடமாக அவர் திரும்பி பார்த்து, யாராவது ஒருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் விற்காவிட்டால் எனக்கு சீடனாக இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வராதவன் எனக்கு சீடனாக இருக்க முடியாது. உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட விருப்பமாக இருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு வேலையை முடிக்க முடியாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லோரும், இந்த மனிதன் கட்டத் தொடங்கி முடிக்க முடியாமற் போனான் என்று சொல்லி தன்னை ஏளனமாக பேசாத படிக்கு அதை கட்டி முடிப்பதற்கு தனக்கு வேண்டிய பொருளாதாரம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செலவாகும் தொகையை கணக்கு பார்க்காமல் இருப்பானோ? அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடு போர் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 போர் வீரர்களோடு வருகிற அவனை தான் 10,000 போர் வீரர்களைக் கொண்டு எதிர்க்கக்கூடுமோ கூடாதோ என்று முன்னமே உட்கார்ந்து ஆலோசனை செய்யாமலிருப்பானோ கூடாதென்று கண்டால், மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே தூதுவரை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளைக் கேட்டுக்கொள்வானே. அப்படியே உங்களில் எவனாவது தனக்கு உண்டானவைகளையெல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீடனாக இருக்கமாட்டான். உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? அது நிலத்துக்காவது எருவுக்காவது உதவாது. அதை வெளியே கொட்டி போடுவார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க வேண்டும் என்றார்.